வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம்.
இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are at the beginning of a new year.
நாம் ஒரு புது ஆண்டின் துவக்கத்திலே இருக்கிறோம்.
And just like children, when they begin a new year in school, they want to be sure they have been promoted to the next class.
பிள்ளைகள் பள்ளியிலே அடுத்த ஆண்டுக்கு புது ஆண்டுக்கு போகும்பொழுது அடுத்த ஆண்டுக்கு தேர்ச்சி பெற்று விட்டோம் என்று நிச்சயத்துக் கொள்ள விரும்புகிறார்கள்.
Nobody wants to sit in the same class in the next school year.
அடுத்த கல்வி ஆண்டிலே யாருமே அதே வகுப்பிலே போய் உட்கார வேண்டும் என்று விரும்புவதில்லை.
And no parent wants to see their children sitting in the same class another year.
எந்த பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் அதே வகுப்பிலேயே இன்னொரு ஆண்டு உட்கார வேண்டும் என்று எண்ணுவதில்லை.
And if we are so concerned about promotion in these earthly things,
இந்த பூமிக்குரிய காரியங்களிலே உள்ள தேர்ச்சியை பற்றி நாம் அதிக கவனமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது,
we also as Christians should see whether we have been promoted spiritually to a higher class every year.
கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய நாமும் ஆவிக்குரிய ரீதியிலே மேலான வகுப்புக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி பெறுகிறோம் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
So it's good for us to have a check up.
ஆகவே நம் தற்பரிசோதனை என்பது நல்லது.
At least once a year.
குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது.
It is God who planned that the earth should go around the sun in about 365 days.
தேவன்தான் இந்த பூமியானது சூரியனை சுற்றி 365 நாட்களிலே சுற்றி வர வேண்டும் என்று தீர்மானித்தார்.
So by the time it comes back to the same place,
அதே இடத்திற்கு மீண்டுமாய் அது வரும் பொழுது,
we can check, have we made progress during these 365 days?
இந்த 365 நாட்களிலே நாம் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும்.
Now in earthly things, it's very easy to find out if there is progress.
பூமிக்குரிய காரியங்களை பொறுத்தவரை தேர்ச்சி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பது எளிது.
If a business is doing well or not, you just got to check the balance sheet.
ஒரு தொழில் செம்மையாக நடக்கிறதா இல்லையா என்பதை அதனுடைய கணக்கு வழக்கை பார்த்து கண்டுபிடித்து விடலாம்.
If it has made a profit, it's doing well.
அது லாபத்தை சேகரித்திருந்தால் நன்றாக போகிறது என்று அர்த்தம்.
With children also it's very easy. Look at the marks. They got the pass marks. They are promoted.
பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய மதிப்பெண் பட்டியலை பார்த்தால் அவர்கள் தேர்ச்சி பெற்றார்களா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
Even sicknesses, you can know whether there's a progress towards healing. People are feeling better or not.
வியாதிப்பட்ட ஒருவருக்கு அவர் தேர்ச்சி பெறுகிறாரா குணமடைகிறாரா என்பதை நாம் அறிக்கையில் வைத்து கண்டுபிடிக்கலாம்.
But when it comes to spiritual progress,
ஆனால் ஆவிக்குரிய முன்னேற்றம் என்று வரும்பொழுது,
how do you find out whether you have progressed in the last one year?
கடந்த ஒரு ஆண்டிலே நீங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது?
If you don't check up,
நீங்கள் சோதித்து பார்க்கவில்லை
என்றால், then the chances are you can live in the spiritual kindergarten for 20 years.
நீங்கள் ஆவிக்குரிய எல்கேஜி வகுப்பிலே 20 ஆண்டுகள் உட்கார்ந்திருக்கவும் சாத்தியம் உண்டு.
And you may discover only when Jesus comes that you are still sitting in the kindergarten.
இயேசு வரும்பொழுது மட்டுமே இன்னுமே நான் எல்கேஜியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கண்டுபிடிப்பீர்கள்.
And then you can do nothing about it.
அந்த நேரத்தில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
So now we must find out how do I measure my spiritual progress.
ஆகவே இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் எப்படி கண்டுகொள்வது என்பதை அறிய வேண்டும்.
Is it by Bible knowledge?
வேத அறிவை வைத்து அளப்பதா?
Then the one who has maximum Bible knowledge in the universe next to God is the devil.
அப்படியானால் இந்த அண்ட சராசரத்திலே தேவனுக்கு அடுத்தபடியாக அதிகமாக வேத ஞானத்தை அறிவை பெற்றவன் பிசாசு.
There is no human being who knows the Bible like the devil.
பிசாசை போல வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் எந்த மனிதனும் இல்லை.
He knew the Bible so well that he could even quote the right verse to Jesus to tempt him.
இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது சரியான வசனத்தை எடுத்து காட்டி சோதிக்கக்கூடிய அளவுக்கு வேத வசனங்களை நன்றாக அறிந்திருந்தார்.
How many verses he quotes to believers to lead them astray.
இன்றைக்கு விசுவாசிகளை வழிதப்ப செய்ய முடியாக எத்தனை வசனங்களை கோட்டு பிசாசு காண்பி.
And how many false doctrines have come through the devil teaching wrong interpretations of verses.
வசனங்களுக்கு தவறான வியாக்கியானங்களை பிசாசு கொடுப்பது நிமித்தமாக எவ்வளவு கள்ள உபதேசங்கள் வந்துவிட்டது.
Don't think that by increased Bible knowledge means you have been promoted.
ஆகவே வேத அறிவிலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்பதனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்று எண்ண வேண்டாம்.
Or you can think I've been very active in the Lord's work this year.
தேவனுடைய ஊழியத்திலே இந்த ஆண்டிலே நான் அதிகமாக ஈடுபட்டிருந்தேன் என்று சொல்லலாம்.
Then you must remember the story of Mary and Martha.
அப்படியானால் நீங்கள் மரியாள் மார்த்தாளுடைய கதையை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும்.
Luke chapter 10 verse 38 to 42.
லூக்கா 10 அதிகாரம் 48 ல இருந்து 52 வரை.
38 to 42.
38 ல இருந்து 42 வரை.
There we read how Martha was so busy working in the kitchen for the Lord, not for herself.
தேவனுக்கென்று இயேசுவுக்கென்று ஆண்டவருக்கென்று சமையல் அறையிலே பற்பல வேளையிலே மார்த்தா ஈடுபட்டிருந்தாள்.
She was not making food there for herself.
தனக்கென்று ஆகாரத்தை சமைக்கவில்லை.
That was really unselfish service, making food for Jesus and his 12 disciples.
இயேசுவுக்கும் அவருடைய 12 சீஷர்களுக்கும் ஆகாரத்தை சமைப்பது என்பது தன்னலமற்ற ஒரு சேவை.
Can you think of such an unselfish service where all the work is for Jesus and his disciples?
அங்கே செய்ய செய்யப்படுகிற வேலை முழுவதுமே இயேசுக்கும் சீஷருக்கும் என்று எண்ணக்கூடிய ஒரு தன்னலமற்ற சேவை எண்ணி பார்க்க முடியுமா?
When she came to Jesus,
இயேசு அவளை வந்தபொழுது
expecting Jesus to praise her,
இயேசு இவளை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்தபொழுது
Jesus rebuked her.
இயேசு அவளை கடிந்து கொண்டார்.
Almost saying I'm not interested in all that work.
இந்த வேலைகள் எல்லாம் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார்.
So is it possible that at the end of all your activity the Lord may rebuke you also?
ஆகவே உங்களுடைய பற்பல வேலைகளில் ஈடுபட்டு செய்யக்கூடிய ஊழியங்களில் முடிவிலே ஆண்டவர் உங்களையும் கடிந்து கொள்வாரோ?
You are worried about so many things which I am not interested in.
நான் விருப்பமில்லாத பல காரியங்களிலே நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுவாரோ?
So we need to know what is the way by which we can find out whether we are progress.
ஆகவே நாம் முன்னேறி செல்கிறோமா வளர்கிறோமா என்பதை கண்டு அளப்பதற்கு ஒரு வழி வேண்டும்.
And here is what I would suggest.
இங்கே ஆலோசனை நான் சொல்லக்கூடிய காரியம்.
In the words of Jesus.
இயேசுவின் வார்த்தைகள்.
You know, in the New Testament, Jesus came with a message of the kingdom of heaven.
புதிய ஏற்பாட்டிலே இயேசு பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தியோடு கூட வந்தார்.
In the old covenant, for Israel, they had a kingdom of the earth.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது.
So they could know that enemies have not occupied Israel, that means God is happy with us.
அவர் சத்துருக்கள் இஸ்ரவேலுடைய தேசத்தை சுதந்திரத்துக்குள்ளவில்லை, ஆகவே தேவன் தங்களோடு கூட சந்தோஷமா இருக்கிறார்கள்.
God is prospering our lands, is getting good crops, that means God is happy with us.
தேவன் உங்களுடைய தேசத்தை செழிப்பாக்குகிறார், நன்றாக விளைச்சல் விளைகிறது, தேவன் எங்களோடு கூட சந்தோஷமா இருக்கிறார்.
God has given us many children, there have been no miscarriages for our wives.
அநேக பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், கருச்சதை ஏற்படுவதில்லை.
And our cattle is all growing well.
ஆடு மாடுகள் நன்றாக வளர்கிறது.
That means God is happy with us.
ஆகவே தேவன் எங்களோடு கூட சந்தோஷமா
இருக்கிறார். Their whole kingdom was earthly, their prosperity was earthly, blessings were earthly.
அவருடைய முழு ராஜ்யமும் பூமிக்குரியதாக இருந்தது, அவருடைய செழிப்பும் பூமிக்குரியதாக இருந்தது.
But now in the new covenant,
ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில்
the message is about the kingdom of heaven.
செய்தி என்பது பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி.
How do we measure progress in the kingdom of heaven?
இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை நாம் எப்படி அளப்பது?
It is not by our business prospering.
நம்முடைய தொழில் வளர்கிறதா என்பதை பொறுத்து அல்ல.
It is not by our having many children.
அநேக பிள்ளைகள் பெற்றெடுக்கிறோமா என்பதை பொறுத்து அல்ல.
Having been healthy throughout the year.
அல்லது ஆண்டு முழுதுமாய் நான் ஆரோக்கியமா இருந்தேனா என்பதை பொறுத்ததும் அல்ல.
Let us turn to Matthew chapter 18.
மத்தேயு 18 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
See, the disciples asked Jesus this question.
இங்கே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள்.
Who has got the highest place in the kingdom of heaven?
பரலோக ராஜ்யத்தில் யாருக்கு உன்னதமான ஒரு இடம் கிடைக்கும்?
Who is the greatest?
யார் பெரியவனா?
That means who has got the top rank in heaven?
அல்லது பரலோகத்திலே அதிகப்படியான rank வாங்குவது யார்?
Like in this all india examinations they say who has got the top rank.
இந்த all india தேசம் முழுமே நடத்தப்படக்கூடிய தேர்விலே யார் முதல் rank வாங்கினார் என்று சொல்றது போல.
Who has got the top rank in heaven?
பரலோகத்திலே யாருக்கு முதல் rank கிடைத்தது?
And Jesus took a small child.
இயேசு சிறு பிள்ளையை எடுத்தார்.
Maybe a 3 month old baby.
ஒருவேளை 3 மாத குழந்தையா இருக்கலாம்.
And held him before the
சிஷ்யர்களுக்கு முன்பாக இந்த குழந்தையை காண்பிக்கிறார்.
He says, unless you get converted and become like this little child, you will not even enter the kingdom of heaven.
இந்த சிறு பிள்ளையை போல மனம் திரும்பி நீங்கள் சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க கூட மாட்டீர்கள்.
You cannot even come to the lowest level in heaven.
பரலோகத்திலே கீழான நிலவரத்துக்கு கூட வர முடியாது.
So if you want to go to the highest place in heaven,
ஆகவே பரலோகத்திலே மேலான நிலைக்கு நீங்கள் போக வேண்டுமானால்,
the one who humbles himself, verse 4, like this little child, that is the one who has got the top rank in heaven.
இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் முதல் மேலான ரேங்க்ல இருப்பான்.
Now we know that the highest rank in heaven is belongs to Jesus Christ.
நமக்கு நாம் அறிந்திருக்கிறது என்னவென்றால் பரலோகத்திலே மேலான இடம் இயேசு கிறிஸ்துவுக்கு.
Because we read in Philippians 2 that God has given him a name which is above every other name.
பிலிப்பி 2 அதிகாரத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதா தந்தருளினார்.
Every knee will bow at the name of Jesus.
இயேசு என்னும் நாமத்தினாலே சகல நாவும் முழங்கால்களும் முடங்கும்.
So if Jesus is the greatest in the kingdom of heaven,
இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலே மிக பெரியவராய் இருப்பார்
என்றால், and he said the one who humbles himself like a child is the greatest in the kingdom of heaven.
பிள்ளைகளை போல மனம் திரும்பி தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பார் என்று சொன்னார்.
Then we know that Jesus during his earthly life must have been like a little child.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே சிறு குழந்தையைப் போல இருந்திருப்பார் என்று நாம் அறிகிறோம்.
That is why he has got the highest place.
ஆகவே தான் அவருக்கு மேலான ஒரு இடம் கிடைத்தது.
So if this is the way to get to the highest place,
இதுதான் மேலான இடத்திற்கு போவதற்கு வழி என்றால்,
like the top phd or post phd degree,
ange melana phd pattam munaivar pattam aladhu phd ku melaga padikkakoodiya pdf pattam,
then we can know if we are making spiritual progress by comparing ourselves with this standard.
Indha alavin padi namai oppittu paarkumbodhu aavikkuriya vaazhkaiyile naam munneri irukkroma endru theriyum.
Have you become more like a little child in the year 2010?
2010 ஆம் ஆண்டிலே சிறு குழந்தையைப் போல அதிகமாக மாறி இருக்கிறீர்களா?
If you have, then you have made progress.
நீங்கள் அப்படி மாறி இருக்கீர்கள் என்று சொன்னால் உண்மையாலுமே முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்கள்.
Have you humbled yourself more like a little child in the last 1 year?
கடந்த ஒரு ஆண்டிலே சிறு குழந்தையைப் போல உங்களை தாழ்த்தி இருக்கிறீர்களா?
Forget about your Bible knowledge.
உங்கள் வேத அறிவை எல்லாம் மறந்து
விடுங்கள். Forget about how many tracts you distributed, how many places you traveled to preach the gospel.
நீங்கள் எத்தனை பேருக்கு துண்டு பிரதியை கொடுத்தீர்கள், எத்தனை இடங்களுக்கு பிரயாணம் செய்தீர்கள்
சொல்லுங்கள்.
மறந்து விடுங்கள்.
Meetings you went to or how much money you gave.
எத்தனை கூட்டங்களுக்கு போனீர்கள் என்பதையும் எவ்வளவு பணத்தை கொடுத்தீர்கள் என்பதையும் மறந்து விடுங்கள்.
These are not the test.
இவைகள் சோதனைகள்.
How much have you humbled yourself like a little child?
எந்த அளவுக்கு சிறு குழந்தையைப் போல தாழ்த்தி இருக்கிறீர்கள்?
In your life,
உங்களுடைய வாழ்க்கையில்,
in your home,
உங்களுடைய குடும்பத்தில்,
in your office,
அலுவலகத்திலே,
in your church,
சபையிலே,
everywhere,
எல்லா இடங்களிலேயும்.
So it's good for us to compare ourselves with a little child.
ஆகவே சிறு பிள்ளையோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது.
Now there is a difference between being childish and childlike.
குழந்தை தனத்திற்கும் குழந்தை போல இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
We are not supposed to be childish in our behavior.
நம்முடைய நடத்தையிலே குழந்தை தனத்தை போல இருக்க கூடாது.
See 1 Corinthians 14.
1 கொரிந்தியர் 14 அதிகாரம்.
It says in understanding we must not be like little children. 1 Corinthians 14 and verse 20.
1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் நம்முடைய குணத்திலே குழந்தைகளை புத்தியிலே தீர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், குழந்தைகளை போல இருக்கக்கூடாது.
In our understanding of God and His Word, we must not be like little.
தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியும் இருக்கக்கூடிய புத்தியிலே நாம் குழந்தைகளை போல
இருக்கக்கூடாது. We have to be mature.
நாம் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்.
In the previous chapter, Paul says, when I became a man, I put away childish things.
நான் பெரியவனான பொழுதோ புருஷனான பொழுதோ குழந்தை தனத்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன் என்று
சொல்கிறார். Childish means to fight for little things.
குழந்தை தனம் என்று சொன்னால் சிறு சிறு காரியங்களுக்காக சண்டைப்படுவது,
earthly things,
பூமிக்குரிய காரியங்களுக்காக சண்டைப்படுவது,
to cry and weep over small things,
சின்ன காரியத்துக்காக அழுவது கதறுவது,
to grumble and complain,
குறை சொல்வது முறுமுறுப்பது,
to be selfish and grab other people's things,
தன்னலத்தோடு கூட மற்றவர்களுடைய காரியத்தை
பிடுங்குவது, that is all childishness.
இவைகளெல்லாம் குழந்தைத்தனம்.
Being ignorant and easily deceived by older, by crooks.
ஏமாற்றுக்காரர்களால் எளிதாக வஞ்சிக்கப்படுவது,
that we shouldn't be childish like that.
ஆகவே இது போல நாம் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது.
Ephesians 4 it says we should not be like children tossed to and about by different doctrines.
வித்தியாசமான பலவிதமான உபதேசங்களினாலே அலசடிப்படுகிறவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது என்று
எபேசியர் 4 வசனம் சொல்கிறது. Children it says.
நாம் குழந்தைகள் போல இருக்கக்கூடாது
என்று பார்க்கிறோம். In those ways we should not be children.
ஆகவே இந்த விதங்களிலே நாம் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது.
We should be mature so that we are not deceived.
நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்.
But we must be like a little child in humility.
தாழ்மையிலேயோ நாம் குழந்தைகளைப் போல இருக்க வேண்டும்.
So what are the lessons we can learn from a little child?
ஆக ஒரு சிறு குழந்தையினிடத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம்?
This is the greatest in the kingdom of heaven.
இவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்கிறவன்.
Number 1.
முதலாவது.
You see, a child cannot defend itself.
ஒரு குழந்தை தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியாது.
If it's 3 months old, what can it do?
ஒரு 3 மாத குழந்தையால் என்ன செய்ய முடியும்?
If somebody comes to hurt it,
யாரையாவது அந்த குழந்தைக்கு தீங்கு விளைவிக்க முடியாது.
It cannot defend itself.
அது தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியாது.
Its father defends it.
தகப்பன் தான் அந்த குழந்தையை காக்கிறார்.
Have you grown in this area?
இந்த பகுதியிலே வளர்ந்திருக்கிறீர்களா?
Are you one of those quick to justify yourself, say no, I didn't do that, and argue and fight for your rights?
இல்லை, நான் இதை செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் தீவிரமாக வாக்குவாதம் பண்ணவும் போராடவும் சண்டையிடவும் இருக்கிறீர்களா?
Then you are not like a child.
அப்படியால் நீங்கள் குழந்தையை போல இல்லை.
When somebody accuses you,
யாராவது உங்களை குற்றம் சாட்டினால்,
can you say I'm not going to defend myself?
நான் என்னை நானே தற்காத்துக் கொள்ள முடியாது என்று சொல்வீர்களா?
I have a father who defends me.
என்னை காக்க முடியாக ஒரு தகப்பன் எனக்கு உண்டு.
Or are you like a big man?
அல்லது நீங்கள் ஒரு பெரிய மனிதனை போல இருக்கிறீர்களா?
You can defend yourself, you don't need the help of a heavenly father.
உங்களுக்கு நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும், பரலோகத்தினுடைய தகப்பனுடைய உதவி தேவையில்லை என்று
சொல்கிறீர்களா? That is one of the first areas where we can ask ourselves.
நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய முதல் பகுதி இதுதான்.
The humility in a child is it cannot defend itself.
ஒரு குழந்தையின் இடத்திலே இருக்கக்கூடிய தாழ்மை என்னவென்றால் தன்னை தானே தற்காத்துக் கொள்ள முடியாது.
Jesus said in John 15 verse 5, without me you can do nothing.
யோவான் 15 அதிகாரம் 5 வசனத்திலே என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது
என்று சொல்கிறார். A child is so helpless.
ஒரு குழந்தை உதவியற்ற நிலையில்
இருக்கிறது. It can do nothing for itself.
தனக்கென்று ஒன்றும் செய்து கொள்ள முடியாது.
It is dependent on the parents for everything.
ஒவ்வொரு காரியத்திற்கும் பெற்றோரையே சார்ந்திருக்கிறது.
And this is what it means to be like a little child and to be great in the kingdom of God.
ஒரு சிறு குழந்தையைப் போல இருந்து பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பது என்பது இதுதான்
அவருடைய கருத்து. In all matters related to evil,
தீமை என்கிற எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும்
must be like children.
நாம் பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும்.
See, a child does not know anything about pornography.
ஒரு குழந்தைக்கு ஆபாசமான படங்கள் என்றால்
என்ன தெரியும்? All the evil things in the world.
இந்த உலகத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது.
I don't want to know all that.
அவளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை.
I want to keep away from evil.
தீமையிலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ள
வேண்டும். Things of God, I must be mature like a man.
தேவனுடைய காரியங்கள் என்று வரும்பொழுது நான் வளர்ந்த ஆளை போல முதிர்ச்சியடைந்தவனாக
இருக்க வேண்டும். In the world there's no need for me to know about all the evil going on in the world.
தீமை என்று வரும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை.
A child is helpless,
ஒரு குழந்தை உதவியற்ற நிலையில்
இருக்கிறது, dependent on the parents for everything,
எல்லா காரியங்களுக்கும் பெற்றோரையே சார்ந்து இருக்கிறது.
So that is the first thing, dependence on the father for everything,
எல்லா காரியங்களுக்கும் பெற்றோரையே தகப்பனையே சார்ந்து இருப்பது.
Jesus was like that.
Yes, அப்படி இருந்தார்.
See in John chapter 5 he says,
யோவான் 5 அதிகாரத்திலே சொல்கிறார்,
John chapter 5
யோவான் 5 அதிகாரம்
verse 19,
19 வசனம்,
the son can do nothing by himself,
குமாரன் தாமாக ஒன்றும் செய்ய முடியாது.
He sees the father and he does that.
அவர் பிதாவான அவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதே
அவர் செய்கிறார். He was like a little child.
அவர் அங்கே சிறு குழந்தை போல இருக்கிறார்.
He says later on,
பின்னர் சொல்கிறார்,
I can do nothing on my own initiative.
நான் என்ன நானாக எதையுமே செய்ய முடியாது என்று சொல்கிறார்.
John 5 verse 30.
யோவான் 5 அதிகாரம் 30 வசனம்,
whatever the father tells me I do.
பிதாவானவர் என்ன செய்ய சொல்கிறார் அதையே நான் செய்கிறேன்.
A child says, I don't have as much wisdom as my father.
ஒரு குழந்தை என்னுடைய தகப்பனை போல எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்கிறார்.
Whatever the father tells me to do, I do.
அப்பா எனக்கு என்ன சொல்கிறார் அதை நான் செய்கிறேன்.
That helpless dependence, if it has grown in your life in the last one year, you have made progress.
கடந்த ஒரு ஆண்டிலே உதவியற்ற நிலையிலே பிதாவையே சார்ந்து கொள்வீர்கள், சார்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் கடந்த ஆண்டு வளர்ந்து.
In the Old Testament there was a law that all Israelites must be circumcised.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம் இருந்தது, இஸ்ரவேல் பிள்ளைகளில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும்.
And everything in the Old Testament had a spiritual meaning.
பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு.
And the meaning of circumcision is mentioned in Philippians 3.
இந்த விருத்தசேதத்தினுடைய பொருள் பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
And verse 3.
3 வசனம்,
we are the true circumcision, he says.
நாங்களே மெய்யான விருத்தசேதத்தை பெற்றவர்கள்.
What is that?
அது என்ன?
We have no confidence in the flesh, in the last part of that verse it says.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 3 வசனம் முதல் பகுதியிலே மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That means just like in circumcision there's a cutting off of the flesh and throwing it away in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே விருத்தசேதத்திலே ஒரு மாம்சத்தினுடைய நுனித்தோல் வெட்டப்பட்டு அது தூக்கி எறியப்படுகிறது.
We are saying also spiritually we have no confidence in the flesh.
நாமும் ஆவிக்குரிய ரீதியிலே மாம்சத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறோம்.
That means no confidence in ourselves.
அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னிலே எனக்கு நம்பிக்கை இல்லை.
In the world, in business and all, you have to be self confident to succeed.
உலகத்திலேயும் வர்த்தக ரீதியிலேயும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும்.
In the kingdom of God it must be the opposite.
ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அதற்கு நேர் எதிராக
இருக்க வேண்டும். No confidence in ourselves.
நம்மிலே எந்த நம்பிக்கையும் இல்லை.
But total confidence in God.
ஆனால் தேவனிலே முழு நம்பிக்கை.
If a 2-year-old and a 14-year-old are trying to cross a busy road.
ஒரு 2 வயது குழந்தையும் 14 வயது பையனும் ஒரு நெருக்கமான சாலை சாலையை கடக்க முயலுகிறார்.
Father is also standing there.
அங்கே தவப்பன் நின்று கொண்டிருக்கிறார்.
Who will cross the road safely?
அங்கே பத்திரமாக அந்த சாலையை கடக்கிறவர் யார்?
The 2-year-old or the 14-year-old?
2 வயது குழந்தை அல்லது 14 வயது
பையன். Busy traffic going up and down that road.
அங்கே நெருக்கமாக வண்டிகள் போய் கொண்டே இருக்கிறது.
The answer is the 2-year-old.
2 வயது குழந்தை தான் பதில்.
How is that?
அது எப்படி?
Because the 2-year-old will say, Daddy, I can't cross this road.
அந்த 2 வயது குழந்தை, அப்பா என்னால இந்த சாலையை கடக்க முடியாது.
I can't even take one foot.
ஒரு அடி கூட வைக்க முடியாது அப்பா.
This traffic is so busy.
இங்கே வண்டிகள் நெருக்கமாய் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது.
I cling to you.
நான் உங்களை பற்றிக் கொள்கிறேன்.
You hold my hand and take me across.
நீங்க கையை பிடிச்சிங்கப்பா என்னை சாலையை கடக்க உதவி
செய்யுங்க. And it goes safely across.
அவங்க பாதுகாப்பாய் கடக்கிறார்கள்.
But if the father tries to hold the hand of the 14-year-old.
14 வயது பையனுடைய கையை தாப்பன் பிடிக்க முயற்சிக்கும் பொழுது.
Have you parents tried to hold the hand of a 14-year-old?
பெற்றோரே உங்களை 14 வயது பையனுடைய கையை பிடிக்க முயற்சித்திருக்கிறீர்களா?
You shake it off, say, Daddy, leave me alone.
அப்பா என்னை விட்டுருங்கப்பா, நான் போயிடுவேன் சொல்லுவான்.
Big boy now.
நான் பெரிய பையன்.
I will go by myself.
நானாக போய் விடுவேன்.
And he'll get run over.
அவன் வண்டியில மோதப்படுவான்.
It's the one who's helpless, who says, Daddy, help me, who crosses this world safely.
உதவியற்ற நிலையிலே அப்பா என் கையை பிடிச்சுக்குங்க ஆண்டவரே, உலகத்தை நான் பத்திரமாய் பாதுகாப்பாய் கடக்கட்டும் என்று சொல்லுகிறோம்.
That is the first thing.
இது முதலாவது காரியம்.
Secondly,
இரண்டாவதாக,
a child does not feel I have certain rights.
எனக்கு சில உரிமைகள் இருக்கிறது என்று சொல்லி குழந்தை உணர்வதில்லை.
You know, 3-month-old child lying in a cradle.
ஒரு தொட்டிலிலே படுத்திருக்கக்கூடிய 3 மாத குழந்தை.
Doesn't feel I must be respected.
நான் மரியாதை செய்யப்பட வேண்டும்.
People must speak to me gently.
என்ன இடத்திலே சாந்தமாய் மக்கள் பேச வேண்டும்.
Respectfully.
அல்லது மரியாதையா கண்ணியமாய் பேச வேண்டும்.
It has no rights.
அது அந்த குழந்தைக்கு எந்த உரிமைகளும் பாராட்டுவதில்லை.
Therefore it is never offended if people hurt it or do anything.
ஆகவே அந்த குழந்தைக்கு தீமை செய்தாலோ ஏதாவது செய்தாலோ அந்த குழந்தை ஒரு காலம் மனத்தாங்கல் அடையாது.
What about you?
உங்களை குறித்து என்ன?
Have you made some progress during the last 1 year in this area?
இந்த பகுதியிலே கடந்த ஒரு ஆண்டிலே நீங்கள் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறீர்களா?
Gone a little more towards the top of the kingdom of heaven.
தேவனுடைய ராஜ்யத்தில் சற்று மேலாக நீங்கள் போயிருக்கிறீர்களா?
Become a little more like a child who has got no rights.
எந்த உரிமைகளையும் கேட்காத ஒரு குழந்தையை போல இருக்கிறீர்களா?
If you take away that toy from that child's hand.
அந்த குழந்தையுடைய கையிலிருந்து அந்த பொம்மையை வாங்கிவிட்டீர்கள்னு சொன்னால்,
it may cry but it is not going to fight for it.
அது ஒருவேளை அழலாம், ஆனால் அதற்காக சண்டை போட போவதில்லை.
It does not know how to fight for it.
அதற்காக எப்படி சண்டை போடுவது என்பதை அறியாது இருக்கிறது.
Have you learned how to stop fighting for your rights?
உங்களுடைய உரிமைக்காக சண்டை போடுவதை நிறுத்தி விட்டீர்களா?
Or your imagined reputation?
அல்லது உங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக?
The child doesn't have any fame or reputation.
அந்த குழந்தைக்கு பெயரோ புகழோ இல்லை.
There is no such thing in the child's mind.
ஒரு குழந்தையுடைய மனதில் இப்படிப்பட்ட காரியமே இல்லை.
There is no feeling that what that person said really hurt me.
இந்த நபர் சொன்னது உண்மையாலுமே என்னுடைய மனதை புண்படுத்தி விட்டது என்ற காரியமே இல்லை.
This is spiritual growth.
இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி.
Where I am growing more and more and more like Jesus.
இயேசு கிறிஸ்துவைப் போல அதிகம் அதிகமாக அதிகம் அதிகமாக வளர்ந்து கொண்டே
இருக்கிறேன். I am not offended by anything that anybody does or does not do.
எனக்கு யாராவது எதையாவது செய்தாலோ செய்யாமல் போனாலோ அதனாலே நான் மனத்தாங்கல் அடைவதே இல்லை.
It's wonderful to be like that, like a little child.
ஒரு சிறு குழந்தையைப் போல இருப்பது அற்புதமான காரியம்.
We have grown up and become big people in the world where we think we have so many rights and everybody must do this and that for us.
நாம் இந்த உலகத்தில் வளர்ந்தவளாய் இருக்கிறோம், எனக்கு இவர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதனுடைய உரிமை எல்லாம் என்றெல்லாம் சொல்லுகிறோம்.
We expect things from people.
நாம் ஜனங்களிடத்திலிருந்து காரியங்களை எதிர்பார்க்கிறோம்.
Or even a husband and wife can have demands on each other.
அல்லது கணவனும் மனைவியும் கூட ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கேட்புரிமையை அவர்கள் வைத்துக்
கொள்கிறார்கள். You must do this for me.
எனக்கு இதை செய்தாக வேண்டும்.
I am the husband, you must do this for me.
நான் கணவன், எனக்கு இதை செய்தாக வேண்டும்.
I am the wife, you must do this for me.
நான் மனைவி, எனக்கு இதை நீங்கள் செய்தாக வேண்டும்.
And that is the reason for all the unhappy marriages.
சந்தோஷமற்ற குடும்ப வாழ்க்கைக்கு இதுதான் காரணம்.
If a husband and wife can both become like little children, they'll have the happiest marriage in the world.
கணவனும் மனைவியும் சிறு குழந்தைகளைப் போல ஆகிவிட்டால் உலகத்தில் மிகவும் சந்தோஷமான குடும்பத்தை அவர்கள் நடத்தலாம்.
Not childish but childlike.
குழந்தை தனமாக அல்ல, குழந்தையைப் போல.
That we don't fight for our rights or reputation.
நம்முடைய பெயருக்காகவோ பிரஸ்தாபத்திற்காகவோ சண்டை போடுவதில்லை.
We are never offended by anything that anybody does.
யாராவது எதையாவது செய்தால் அதனால் மனத்தாங்கல் அடைவதில்லை.
Or by anything that anybody does not do.
அல்லது செய்யாமல் போன காரியத்திற்காக மனம் புண்படுவதில்லை.
If we have failed in this area, we must say, Lord, I don't want to sit in the same class next year.
இந்த காரியங்களில் நீங்கள் தவறி இருந்தால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவர் அடுத்த வருடமாவது இதே வகுப்பில் நான் உட்கார
மாட்டேன். Now 2011 is in front of me.
இப்பொழுது எனக்கு முன்பாக 2011வது ஆண்டு இருக்கிறது.
I failed in this area in 2010.
2010ஆம் ஆண்டிலே நான் தவறிவிட்டேன்.
2011 I must be a little further along this real path of spiritual progress.
இந்த உண்மையான ஆவிக்குரிய முன்னேற்ற பாதையிலே ஆண்டவரே நான் முன்னேற வேண்டும் இந்த 2011ஆம்
வருஷத்தில். It's no use progressing in other areas.
மற்ற பகுதிகளில் முன்னேற்றம் கண்டு பிரயோஜனம் இல்லை.
It's no use saying in school I'm playing on the football team and I scored so many goals.
நாங்கள் பள்ளியிலே போய் நான் கால்பந்தாட்ட குழுவிலே இருக்கிறேன் இத்தனை கோல் போட்டேன் என்று சொல்வதிலே பிரயோஜனம்
இல்லை. I played marbles and I won so many marbles with the other children.
அல்லது கோலி குண்டு விளையாண்டு இத்தனை குண்டுகளை ஜெயித்தேன் என்று சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை.
But I got zero in science and mathematics.
ஆனால் கணிதம் விஞ்ஞானத்தில் பூஜ்ஜியம் மார்க் வாங்கினேன்.
Do you send your children to win marbles in school?
நீங்கள் பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை கோலி குண்டு விளையாட அனுப்புகிறீர்கள்?
No.
இல்லை.
And God has also not kept us on earth just to study the Bible.
தேவனும் நம்மை ஏதோ வேதத்தை படிக்க முடியாக இந்த உலகத்தில் வைக்கவில்லை.
But to become more and more like little children.
ஆனால் சிறு பிள்ளைகளை போல அதிகமாக மாறுவது.
Then a third thing about a child.
ஒரு குழந்தையைப் பற்றி மூன்றாவது காரியம்.
A child does not have any stored up memory of the evil that other people have done to it.
மற்ற மக்கள் தனக்கு செய்த தீமைகளை எல்லாம் பதிவு செய்து வைப்பதில்லை மனதிலே.
Even what you did yesterday, it won't remember.
நேற்று தினத்தில் ஒரு தீமை செய்திருந்தால் அந்த
குழந்தை you go to a cradle and in some anger you pinch that child.
குழந்தை தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறது, ஏதோ கோபத்திலே அந்த குழந்தையை நறுக்கென்று கிள்ளி விட்டீர்கள்.
And you come next day.
அடுத்த நாள் இந்த குழந்தை இடத்திலே வாருங்கள்.
He will smile at you because he doesn't even remember that you are the one who pinched it yesterday.
நீங்கள தான் அந்த குழந்தையை கிள்ளினது என்று கூட அதற்கு ஞாபகம் இருக்காது. உங்களை பார்த்தால் அப்படியே அழகாய்
சிரிக்கும். There is no memory in a child of the evil that somebody did to him even yesterday.
நேற்று தினத்திலே மற்றவர்கள் தனக்கு செய்த தீமையை கூட தன்னுடைய மனதிலே பதிவு செய்து வைக்காது.
What a wonderful thing it is to be like a child.
ஒரு குழந்தையை போல இருப்பது என்பது எவ்வளவு அற்புதமான காரியம்.
1 Corinthians 13 it says love does not keep a record of the wrongs that other people have
மற்ற மக்கள் செய்யக்கூடிய தீமையை நினையாது என்று கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
See, this is one of the areas where most Christians are not like children at all.
இந்த பகுதியிலே அநேக கிறிஸ்தவர்கள் குழந்தைகளைப் போலவே இல்லை.
So many husbands and wives, when they have a little tension, they remind each other of all the things that they've done in the last 10 years.
கணவனுக்கும் மனைவிக்கும் சில பிணக்கு வந்துவிட்டால் கடந்த 10 ஆண்டுகள் செய்த தீமைகள் எல்லாம் சொல்லி காட்டுவார்கள்.
Where are they? They may say they are Christians. They are not like children.
அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளைப் போல இல்லை.
And year after year they are the same.
வருஷந்தோறும் அவர் இப்படித்தான் இருக்கிறார்.
How will you feel if your child is sitting in the kindergarten for 20 years?
20 ஆண்டுகளாக LKG லே உங்களுடைய பிள்ளை உட்கார்ந்திருந்தால் எப்படி உணர்வீர்கள்?
Are we progressing in becoming like little children?
சிறு பிள்ளைகளைப் போல நாம் இருக்கக்கூடிய விஷயத்திலே வளர்ச்சி அடைகிறோமா?
Is there a stored up anger in your mind?
உங்களுடைய மனதிலே சேமித்து வைக்கப்பட்டதான கோபம் இருக்கிறதா?
Which you have not got rid of?
நீங்கள் அதை விட்டுவிடாது இருக்கிறீர்களா?
You know, in many homes it is like that.
அநேக குடும்பங்களில் எப்படி இருக்கிறது?
The husband and wife, they keep a record of many things in their mind.
கணவனும் மனைவியும் அநேக காரியங்களை தங்களுடைய மனதில் நினைவுபடுத்தி வைக்கிறார்கள்.
Like inside a pressure cooker, the pressure keeps on building up.
ஒரு பிரஷர் குக்கர்லே அங்கே உள்ளதன அழுத்தமானது அப்படியே அதிகமாக கொண்டே வருகிறது.
More and more the steam inside.
அங்கே உள்ள நீராவியானது அழுத்தம் அதிகமாக கொண்டே வருகிறது.
Then if you don't remove the safety valve, the thing can just blow up into the ceiling.
அங்கே உள்ளதன அந்த பாதுகாப்பு வால்வை நீங்கள் எடுத்து விடாவிட்டால் அது மூடி வானத்திலே போய் குறையிலே போய் அடிக்கும்.
So many husbands and wives are like that.
அநேக கணவன் மனைவிமார்கள் இப்படி தான்
இருக்காங்க. Some little thing happens.
ஒரு சிறு காரியம் நடக்கிறது.
They keep it in their memory.
அவளைய நினைவிலே வைத்துக்கொள்ள.
Another thing happens.
இன்னொரு காரியம் நடக்கிறது.
And it's all stored up.
அங்கே அது அப்படியே சேமித்து வைக்கப்பட்டே
இருக்கு. It's building, building up, building up, building up.
அங்கே உள்ளதன அழுத்தமானது அதிகமாக கொண்டே வருகிறது.
One more thing happens and they blow up.
இன்னொரு காரியம் நடக்கும் பொழுது அப்படியே வெடிக்கிறது.
Are they like little children?
அவர்கள் சிறு பிள்ளைகள் போல இருக்கிறார்களா?
Jesus said, unless you become like little children, you cannot enter the kingdom of
heaven. நீங்கள் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று
சொன்னார். This is the greatest in the kingdom of heaven.
இவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள்.
There's a lot of things we can learn from a little child.
ஆகவே சிறு குழந்தையிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Particularly in this area.
குறிப்பாக இந்த பகுதியிலே.
That as soon as somebody does some wrong to me,
எனக்கு யாராவது ஒருவர் தீமை செய்த உடனே,
or I heard that somebody spoke evil about me somewhere,
அல்லது என்னை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல தீமையாக பேசிவிட்டால் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில்,
I release him.
ஆண்டவரே நான் அவளை விட்டு விடுகிறேன்.
I forgive him.
நான் அவளை மன்னிக்கிறேன்.
And please remove that from my mind.
ஆண்டவரே என்னோட மனதிலிருந்து எடுத்து போடும்.
We cannot have any control over our memory.
நாம் நம்முடைய நினைவிலே நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றால்,
we have a control over our will.
ஆனால் நம்முடைய சித்தத்திலே நமக்கு கட்டுப்பாடு உண்டு.
And that devil may remind me tomorrow of what happened even last year or 10 years ago.
கடந்த ஆண்டிலோ 10 ஆண்டுகள் முன்பதாகவோ நடந்த சம்பவத்தை பிசாசு எனக்கு நினைவுபடுத்தலாம்.
I have no control over that.
அந்த நினைவின் மேல் எனக்கு ஆதிக்கம் இல்லை.
That is like a temptation.
அது ஒரு சோதனையைப் போல.
I say no.
நான் இல்லை என்று
சொல்றேன். I will not accept it.
நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
That is what I mean by not keeping something in my mind.
இதுதான் என்னுடைய மனதிலே ஒன்றை வைக்காமல் இருப்பது என்று சொல்லும்போது இதுதான்
சொல்றது. I cannot touch my memory because it is there.
அங்கே அந்த நினைவு அங்கே தான் இருக்கிறது. அதை நான்
But I refuse to accept it.
ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறேன்.
Every time I am tempted, I say no.
ஒவ்வொரு முறையும் சோதிக்கப்படும் போது இல்லை என்று சொல்லி விடுகிறேன்.
That means I refuse to keep a stored up anger in my heart.
அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய இதயத்திலே சேமித்து வைக்கப்பட்ட கோபத்தை நான் வைப்பதில்லை.
I refuse to remember, to choose to remember those evil things.
அந்த தீமையான காரியங்களை நானாக தெரிவு செய்து நினைவுபடுத்துவதை நான் மறுத்து விடுகிறேன்.
I want to be like a little child.
நான் சிறு குழந்தையைப் போல இருக்க விரும்புகிறேன்.
Here is the person who has done me great harm.
இங்கே எனக்கு வெகு தீமை செய்த ஒரு மனிதன் இருக்கிறார்.
I can be good to him.
அவருக்கு நான் நல்லவனாக இருக்க முடியும்.
Because I believe that God makes everything work for my good.
என்றால் எல்லாவற்றையும் தேவனுடைய நன்மைக்காகவே செய்கிறேன் என்று
அறிந்திருக்கிறேன். He cannot harm me really.
உண்மையாலுமே அவர் எனக்கு தீமை செய்ய முடியாது.
What he thinks is harming me is not really harming me.
அவர் எனக்கு தீமை செய்கிறார் என்று எண்ணுகிறார், ஆனால் அது எனக்கு தீமையாக இல்லை.
So here is a third area where we can be like a little child.
ஆகவே இங்கே மூன்றாவது பகுதியிலே நாம் சிறு பிள்ளைகளை போல இருக்க முடியும்.
Then a fourth thing.
நான்காவது காரியம்.
A child does not feel it is very clever and it can teach everybody.
ஒரு குழந்தை நான் புத்திசாலி என்று மற்றவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்க முடியும் என்று உணர்வதில்லை.
You know, the more we grow up, we are proud of our knowledge in so many areas.
எந்த அளவுக்கு நாம் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பல பகுதிகளிலே ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறோம்.
We feel we are qualified to give advice to so many people.
அநேக மக்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு எப்பொழுது நான் தகுதி பெற்றவன் என்று சொல்கிறோம்.
And I've seen many older brothers and sisters.
வயது முதிர்ந்த சகோதர சகோதரிகளை பார்த்திருக்கிறேன்.
Are so eager to give advice to everybody.
எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருப்பார்கள்.
Many of those young people are want to run away from such people.
அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து கண்டு ஓடுவார்கள்.
But a child is not like that.
ஒரு குழந்தை அப்படி இல்லை.
A child lying in the cradle is not eager to give advice to everybody.
ஒரு தொட்டிலே படுத்திருக்க கூடிய குழந்தை எல்லாருக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டும் புத்தி சொல்ல வேண்டும் என்று அதற்கு ஆசையே இல்லை.
It doesn't feel I am so clever and I can teach everybody.
நான் புத்திசாலி எல்லாருக்கும் போதிக்க முடியும் என்று எண்ணுவதில்லை.
And that is why such people who are so proud of their cleverness don't get revelation on scripture.
ஆகவே தான் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை குறித்து பெருமையா இருக்கிறவர்கள் வேதவசனத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றுக்கொள்கிறார்கள்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
we read you have to read and meditate on the word of God.
நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும்.
Psalm 1.
சங்கீதம் 1.
Blessed is the man who meditates on God's word.
கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
The important word was meditation.
அங்கே உள்ள முக்கியமான வார்த்தை தியானம்.
And today also many Christians say you must meditate on the Bible.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றது என்னவென்றால் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும்.
That's good.
அது நல்லதுதான்.
But in the New Testament the emphasis is not on meditation.
அல்ல, புதிய ஏற்பாட்டிலே முக்கியத்துவம் தியானத்துக்கு அல்ல.
It is on another word called revelation.
இன்னொரு வார்த்தையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் வெளிப்பாடு.
Revelation is different from meditation.
வெளிப்பாட்டிற்கும் தியானம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
In meditation, I am using my human mind to study scripture.
தியானத்திலே என்னுடைய மனுஷிக மனதை பயன்படுத்தி வேதத்தை வாசிக்கிறேன்.
I concentrate and study some verse.
நான் என்னுடைய மனதை அதிலே ஒருமுகப்படுத்தி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்.
I can concentrate and meditate on chemistry.
நான் விஞ்ஞான வேதியியல் பாடத்தையும் நான் கவனத்தோடு கூட படித்து தியானிக்க
முடியும். I can become a great scholar in chemistry.
வேதியியலிலே ஒரு பெரிய மாணாக்கனாய் மாற முடியும்.
Or I can meditate and study the Bible and become a great scholar in the Bible.
நான் வேத வசனத்தையும் தியானித்து நான் வேத மாணாக்கனாய் மாற முடியும்.
But I may be blind spiritually.
ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நான் குருடனாய் இருக்க முடியும்.
To get spiritual sight, I need revelation from the Holy Spirit.
ஆவிக்குரிய பார்வை வேண்டும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வெளிப்பாடு வேண்டும்.
And many Christians don't know anything about revelation from the Holy Spirit.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைப்பதில்லை.
Their knowledge of the Bible is just like they study science or history or something like that.
விஞ்ஞானத்தையும் சரித்திரத்தையும் படிப்பது போலவே வேதத்தையும் படித்து அவர்கள் அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள்.
We must know the difference between meditation and revelation.
தியானத்திற்கும் வெளிப்பாட்டிற்கும் வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும்.
Clever people meditate.
புத்திசாலி மக்கள் தியானிப்பார்கள்.
When you are like little children,
நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறுவீங்க.
You get revelation.
உங்களுக்கு வெளிப்படுத்தல் கிடைக்கும்.
See Matthew chapter 11.
மத்தேயு 11 அதிகாரம்.
And verse 25.
25 வசனம்.
These are the words of Jesus.
இவைகள் இயேசுவின் வார்த்தைகள்.
He was talking about repentance in the previous verses.
அதற்கு முந்தின வசனங்களில் மனந்திரும்புதலை குறித்து பேசுகிறார்.
See many Christians don't know about repentance.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு மனந்திரும்புதல் என்ன
என்பது தெரியாது. Meditate, they don't know what repentance is.
அவர்கள் எவ்வளவோ தியானம் பண்ணினாலும் அவர்களுக்கு மனந்திரும்புதல் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள்.
There were some clever people verse 21 in Matthew 11:21 in Chorazin and Bethsaida.
கோரோசின் பெத்சாயிதா என்ற இடங்களிலே சில புத்திசாலிகள் இருந்தார்கள்.
And Jesus says,
இயேசு சொல்கிறார்,
even the people in Tyre and Sidon would have repented if they had seen the miracles you saw.
நீங்கள் பார்த்த அற்புதங்களை அவர்கள் தீருவும் சீதோவும் பார்த்திருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள்.
And then verse 23, there were some clever people in Capernaum.
இங்கே கப்பர்நகுமிலே சில புத்திசாலிகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள்.
And he says even the people in Sodom would have repented if they had seen what all miracles happened in Capernaum.
கப்பர்நகுமிலே நடந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த சோதோம் குமாரா கூட மனம் திரும்பி இருக்கப்பட சொல்கிறார்.
Repentance is what was missing.
அங்கே இழக்கப்படுவது மனம் திரும்புதல்.
So bad that they were worse than Sodom.
எந்த அளவுக்கு மோசமாக இருந்தால் சோதனை காட்டில் மோசமானவர்களா இருந்தார்.
People who are listening to Jesus.
இயேசு கிறிஸ்துவுக்கு கவனிக்கிறவர்கள்.
What was missing?
என்ன அங்கே இல்லை?
Repentance.
மனம் திரும்புதல்.
Knowledge they had plenty.
அறிவு என்றால் நிறைவா இருக்கிறது.
They were great scholars in Jesus day.
இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எவ்வளவோ பெரிய வேத மாணாக்கர்கள் இருந்தார்.
Then Jesus prayed this prayer.
அப்பொழுது இயேசு இந்த ஜெபத்தை செய்கிறார்.
When he saw these people had no revelation on repentance.
மனம் திரும்புதலை குறித்த எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாத மக்களை
பார்த்து, Just like many Christians today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களை போல.
They believe in Jesus.
இயேசுவை விசுவாசிக்கிறார்கள்.
But they are not repentant.
ஆனால் மனம் திரும்பவில்லை.
So they don't grow spiritually.
ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவில்லை.
And then the Lord says.
ஆண்டவர் சொல்கிறார்.
O Father,
பிதாவே,
Matthew 11:25,
மத்தேயு 11:25,
Lord of heaven and earth,
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,
I am so thankful that you have hidden this truth from all these clever, intelligent people.
இந்த விவேகங்கள் எல்லாம் ஞானிகளுக்கும் புத்தி கல்விமான்களுக்கும் நீர் மறைத்திருக்கிறீர் ஆண்டவரே.
And you have given this, see that word revelation, you have given this revelation to little babes.
பாலகருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர்.
What did the little children get?
சின்ன பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கிறது?
Revelation.
வெளிப்படுத்தல்.
ஓ ஃபாதர், திஸ் இஸ் வாட் பிளீஸ்ட் யூ.
பிதாவே, இது உமக்கு பிரியமா இருக்கிறது.
See, little babes get revelation which clever, intelligent people don't get.
கல்வி மான்கள் ஞானிகளுக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாடு சிறு பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது.
So if you want to understand the Bible,
ஆகவே நீங்கள் வேதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Meditation will not help you.
தியானம் உங்களுக்கு உதவி செய்யாது.
You need revelation.
உங்களுக்கு தேவையானதெல்லாம் வெளிப்பாடு.
And that is only given to those who come like little children.
சின்ன பிள்ளைகளை போல வருகிறவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும்.
What does that mean? You come to the Bible and say, Lord, I cannot understand anything here with my human intelligence.
ஆண்டவரே, என்னுடைய மனுஷிக அறிவாளியின் தளத்தினாலே ஒன்றையும் நான் வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியாது என்று வர வேண்டும்.
Do you think the Jewish people in Jesus' time were not intelligent?
இயேசுவின் காலங்களிலே வாழ்ந்த யூத மக்கள் புத்திசாலிகள் இல்லையா?
Jewish people are very intelligent, all of them.
யூத மக்கள் எல்லாருமே புத்திசாலிகள்.
They were brilliant people there.
அவர்கள் மிகவும் ஞானவான்கள்.
They were people who read the Bible every day.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்தவர்கள்.
And you know the whole Old Testament speaks about Jesus.
முழு பழைய ஏற்பாடும் இயேசுவை குறித்து பேசுகிறது.
Right from the seed of the woman mentioned in Genesis 3.
ஆதியா 3 அதிகாரத்தில் இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்தில்
all the way up to the son of righteousness mentioned in Malachi 4.
மல்கியா 4 அதிகாரத்தில் நீதியின் சூரியன் என்று சொல்லப்படுகிற இடம் வரைக்கும்.
But these people studied that.
இந்த மக்கள் எல்லாம் அதை வாசித்தாங்க.
And when Jesus came there,
இயேசு அங்கே வந்தபொழுது,
they said he is Beelzebub, prince of the devils.
இவர் பெயெல்செபூல், பிசாசுவின் அதிபதி என்று சொன்னார்கள்.
How is it these people study the Bible about the seed of the woman and the son of righteousness and
everything? வித்தை படித்தவர்கள், நீதியின் சூரியன் என்று படித்தவர்கள் எப்படி இயேசு
இந்த மக்களை consider calling the prince of devils?
அவர் பிசாசு, இயேசுவை பார்த்து பிசாசுவின் அதிபதி என்று அழைக்கிறார்கள்.
It's not because they were not clever and intelligent.
அவர்கள் புத்திசாலிகள் அல்ல என்பதனாலே அல்ல.
It's because they were not like babes.
அவர்கள் குழந்தைகளை போல இல்லை.
The same thing can happen today.
இன்றைக்கு இதே காரியம் நடக்கிறது.
All these people who go to Bible schools and get big degrees from Bible colleges.
வேதாம கல்லூரிக்கு சென்று பெரிய பெரிய பட்டங்களை வாங்குகிறவர்கள்.
I find some of them are the most blind people on the face of the earth.
இந்த பூமியின் பரப்பிலே அதிலே ஒரு சிலர் மிகுந்த குருட்டுத்தனமாக இருக்கிறார்கள்.
No prophet in the Bible came from a Bible school.
எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வேதாகம கல்லூரியிலிருந்து வரவில்லை.
No apostle came from a Bible school.
எந்த ஒரு அப்போஸ்தலரும் வேதாகம கல்லூரியிலிருந்து படித்துவிட்டு வரவில்லை.
The Old Testament, the false prophets came from the Bible school, the called the school of the prophets.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளுடைய பள்ளி என்று சொல்லக்கூடிய இடங்களிலிருந்து பொய் தீர்க்கதரிசிகள் வெளியே வந்தார்கள்.
The true prophets never came from a Bible school.
மெய்யான தீர்க்கதரிசிகள் யாரும் வேதாகம கல்லூரியிலிருந்து
வரவில்லை. It doesn't come from knowledge.
ஏனென்றால் அது வேத அறிவிலிருந்து வரவில்லை.
It's revealed to little babes.
சிறு பாலகர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது.
Let me show you verse in Ephesians.
எபேசியரோட வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Chapter 1.
ஒன்றாம் அதிகாரம்.
Ephesians chapter 1.
எபேசியர் ஒன்றாம் அதிகாரம்.
Paul writing to the Ephesians.
பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார்.
He says in Ephesians in chapter 1 in verse 17.
எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் 17 ஆம் வசனம்.
He says I pray that God will give you the spirit of wisdom and revelation.
ஞானத்தின் ஆவியை ஆவியை வெளிப்பாட்டை அளிக்கக்கூடிய ஆவியும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார்.
He is not saying please read my letter 25 times and meditate on it and you'll understand it.
என்னுடைய நிருபத்தை 25 முறை நீங்கள் வாசித்து தியானித்தால் நீங்கள் விளங்கிக் கொள்வீர் என்று சொல்லவில்லை.
That will only give you knowledge.
அது உங்களுக்கு அறிவை மட்டுமே தரும்.
He says that won't help you to understand what I'm writing here to you.
நான் உங்களுக்கு என்ன எழுதுறேன் என்பதை இது உங்களுக்கு விளக்கம் கொடுக்காது.
As you read this,
இவைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
my prayer is you will get revelation.
என்னுடைய ஜெபம் என்னவென்றால் நீங்கள் உங்களுக்கு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
That has to come through the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே வரும்.
How do you know when you study the Bible you're getting revelation or just some clever idea?
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புத்திசாலித்தனமான கருத்துக்கள் கிடைக்கிறதா அல்லது வெளிப்பாடு கிடைக்கிறதா என்பதை எப்படி வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்ள முடியும்? மிகவும் எளிது.
Revelation will change your lifestyle.
வெளிப்பாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையை பாணியையே மாற்றிவிடும்.
You will change your way of living.
உங்களுடைய வாழ்க்கையை முறையே மாற்றிவிடும்.
You will stop loving money.
நீங்கள் பணத்தை நேசிப்பதை
விட்டு, you will be quick to ask forgiveness from people you hurt.
நீங்கள் யாரை புண்படுத்தியிருந்தாலும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருப்பீர்கள்.
In every situation you will be quick to humble yourself.
எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நீங்களே தாழ்த்தி விடுவீர்கள்.
You will be scared to touch any glory of God for yourself.
உங்களுக்கென்று தேவனுடைய மகிமையை தொடுவதற்கு பயப்படுவீர்கள்.
You will be upright and truthful in everything.
Ella kaaryangalilum nermiyanavargalaiyum unmaiyulavargalaiyum irupeer.
That is the result of revelation.
Idu velippaattinudaiya vilaivu.
But just knowledge of scripture,
vedathudaiya arivu endru
solla, you can commit all types of sins.
Ella vidhamana paavangalum
you can commit. You read about great preachers falling into adultery.
Indraiki periya periya prasangala vasathile vilugiraar.
They are powerful preachers.
வல்லமையுள்ள பிரசங்கியார்கள்.
Who know so much of the Bible.
வேதத்தை அதிகமாக அறிந்தவர்கள்.
They don't have revelation.
அவர்கள் வெளிப்பாடு இல்லை.
So remember this.
ஆவிதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
The other mark of a child.
இது குழந்தையினுடைய இன்னொரு அடையாளம்.
Then number 5.
ஐந்தாவது அடையாளம்.
A child has no does not accuse anybody of anything.
ஒரு குழந்தை யாரையும் எந்த காரியத்துக்காகவும் குறை சொல்லாது.
He does not judge that so and so is like this, so and so.
இவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்ல நியாயந்திருப்பதும் இல்லை, குற்றம் சாட்டுவதும் இல்லை.
Sitting there in the cradle and giving marks to all the people around.
அங்கே தொடரிலே படுத்துக்கொண்டு தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கெல்லாம் மார்க் போட்டுக்கொண்டிருப்பதில்லை.
Those are all clever people, grown up people.
அதை செய்கிறவர்கள் வளர்ந்தவர்கள், அறிவாளிகள்.
So and so is like this and so and so.
ஓ, இவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர்.
Judging them and accusing them.
அவர்கள் எல்லாம் நியாயந்தீர்த்து குற்றம் சாட்டுவார்கள்.
Don't confuse this with discernment.
ஆகவே இதையும் பகுத்தறிவதையும் நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம்.
It says in understanding we must be mature.
நாம் புத்தியிலே வளர்ந்துள்ள இருக்க வேண்டும், தேர்ந்துள்ள இருக்க
வேண்டும். There is a difference. I must discern, otherwise I'll be deceived by everybody.
நான் பகுத்தறிய வேண்டும், இல்லாவிட்டால் எல்லாரும் வஞ்சிக்கப்பட முடியும்.
I must discern where somebody is trying to lead me astray from God's word.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்னை வழிவிலக செய்வதற்கு யாராவது செய்யும் சொல்லும் பொழுது நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும்.
Paul said to the Corinthians, I'm afraid that somebody will lead you astray from that simple devotion to Christ.
கிறிஸ்துவின் மேல் உள்ளதான அந்த பக்தியிலிருந்து உங்களை வழிவிலக செய்து விடுவீர்களோ என்று பயப்படுகிறேன் என்று கொரிந்தியர்ல பவுல்
சொல்கிறார். There is a difference between having an opinion and discernment.
ஆகவே ஒரு கருத்தை வைத்து கொள்வதற்கும் ஒரு பகுத்தறிவதற்கும் வித்தியாசம் உண்டு.
There is a difference between that and accusing and judging people.
இந்த பகுத்தறிவதற்கும் மக்களை நியாயந்தீர்த்து குற்றப்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு.
Jesus did not say you must have no discernment.
உங்களுக்கு பகுத்தறிவு இருக்க கூடாது என்று சொல்லவில்லை.
But he said don't judge and accuse people.
ஆனால் மக்களை நீங்கள் நியாயந்தீர்த்து குற்றம் சாட்ட வேண்டாம் என்று
சொன்னார். Accusing is of the devil.
குற்றம் சாட்டுவது என்பது பிசாசு.
When we are like little children we don't accuse anybody.
நாம் சிறு பிள்ளைகளாய் மாறிவிட்டால் நாம் யாரையும் குற்றம் சாட்ட மாட்டோம்.
But we will discern.
ஆனா நாம் பகுத்தறிவோம்.
If we are spiritual, we will discern.
நாம் ஆவிக்குறளா இருந்தா நாம் பகுத்தறிவோம்.
We know this is right and that is not of God.
இது சரி என்றும் இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதையும் வித்தியாசப்படுத்தி அறிந்துகொள்.
You see this in Matthew chapter 7.
இது மத்தேயு 7 ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம்.
Some people take this word saying don't judge. And that means don't even discern if other people are going leading you astray.
நியாயந்தீர்க்காதீர்கள் என்று அதை வாசித்த உடனே சிலர் நியாயந்தீர்க்கவே கூடாது பகுத்தறிவே கூடாது என்று சொல்லி விடுகிறார்கள் வழிவிலகி போகிறார்கள்.
I know many people have told me. Oh brother Zach, don't judge.
சகோதரர் ஜாக் அவர்களே நீங்கள் நியாயந்தீர்க்க
வேண்டாம். Don't judge that.
அவர்களை நியாயந்தீர்க்க
வேண்டாம். That particular ministry.
அந்த குறிப்பிட்ட ஊழியத்தை பற்றி நீங்கள் நியாயந்தீர்க்க வேண்டாம்.
I am not disobeying Matthew 7:1.
நான் மத்தேயு 7:1 ஐ நான் அதற்கு கீழ்
போகவில்லை. I don't judge or condemn anybody.
நான் யாரையும் குற்றவாளியாக எச்சரிக்கவில்லை.
But I am obeying 1 John 4:1.
ஆனால் நான் 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்துக்கு
கீழ்ப்படுகிறேன். It says beloved don't believe every spirit.
எல்லா ஆவிகளையும் நம்பவேண்டாம் அருமையான சகோதரனே சொல்லப்பட்டிருக்கிறது.
Test the spirits to see whether they are of God.
ஆவிகள் தேவனால் வந்தவைகளா என்பதை சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That I am going to do till the end of my life.
அதை நான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரையும் செய்ய போகிறேன்.
This preacher is he operating in the Holy Spirit?
இந்த பிரசங்கியார் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கிரியை செய்கிறாரா?
This preacher who is asking for money is he having the spirit of Christ when he asks people for money?
பணத்திற்காக ஜனங்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர் கிறிஸ்துவின் ஆவியுடையவராய் கேட்கிறாரா?
I am obeying the command which says don't believe every spirit.
எல்லா ஆவிகளையும் நம்ப வேண்டாம் என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள்.
Test the spirits.
ஆவிகளை சோதித்து பாருங்கள்.
So we must test all the spirits operating in different preachers nowadays.
ஆகவே இந்த நாட்களிலே வித்தியாசமான பிரசங்கர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும்.
We don't judge anybody.
நாம் யாரையும் நாம் நியாயந்தீர்க்க
தேவையில்லை. In the same Matthew 7.
அதே மத்தேயு 7 ஆம் அதிகாரத்திலே
after Jesus says don't judge.
நியாயந்தீர்க்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது
that whole section on judgment verses 1 to 5
ஒன்றிலிருந்து 5 வசனங்கள் வரை நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார்.
Immediately after that he speaks about discernment.
அதற்கு பிறகு உடனடியாக அவர் பகுத்தறிவதை குறித்து
பேசுகிறார். Verse 6.
ஆறாம் வசனம்.
Don't give pearls to swine.
நீங்கள் பன்றிகள் முன்னே முத்துக்களை போட வேண்டாம்.
So how to find out if somebody is a swine?
அவர் யாராவது ஒரு பன்றியா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது?
I don't judge but I have to discern.
நான் நியாயந்தீர்க்க வேண்டாம் ஆனால் நான் பகுத்தறிய வேண்டும்.
Very precious pearl of God's truth. Shall I give it to this person?
தேவனுடைய விலையேறப்பட்ட சத்தியமாக இந்த முத்தை இந்த நபருக்கு கொடுக்கட்டுமா?
In another place he said don't give what is holy to the dogs.
பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள் என்று வேறு ஒரு இடத்தில் சொல்கிறார்.
He said this is a holy thing. Will this person appreciate it?
இந்த பரிசுத்தமான காரியம் இந்த நபருக்கு கொடுத்தால் அதை மெச்சிக் கொள்வார்.
I don't call anybody a dog or a swine.
யாரையும் நான் பன்றி நாய் என்று அழைப்பதில்லை.
No.
இல்லை இல்லை.
But I want to say meaning is does he appreciate what I'm giving?
பொருள் என்னவென்றால் நான் கொடுக்கிறதை அவர் மெச்சிக் கொள்ள முடிகிறதா?
Swine don't appreciate pearls.
பன்றிகள் முத்துக்களை பாராட்டுவதில்லை.
They only appreciate dirty things.
அவர்கள் அசுத்தமான காரியங்களை மட்டுமே.
If a person is only interested in sex and money and all these things.
ஒரு நபருக்கு பாலியல் உறவு கொள்ள வேண்டும் பணம் இதுதான் வேண்டும் என்று விருப்பமாயிருந்தால்
what is the use telling him about God's holy truth?
தேவனுடைய பரிசுத்தமான சத்தியத்தை சொல்வது என்ன
பிரயோஜனம்? He doesn't appreciate it.
அவன் அதை மெச்சிக்கொள்வதில்லை.
So immediately Jesus spoke about discernment.
அது உடனடியாக இயேசு பகுத்தறிவதை குறித்து பேசுகிறார்.
And then further down he says in verse 15 beware of false prophets.
கீழே பாருங்கள் 15 ஆம் வசனத்திலே கள்ளத்தரிசிகளுக்கு எச்சரிக்கை.
So again he's telling us to discern.
மீண்டும் அவர் பகுத்தறிய முடியாது சொல்கிறார்.
And he says in verse 16 by their fruits you will know them.
16 ஆம் வசனத்திலே அவருடைய கனிகளினாலே அவரை அறிவீர்கள் என்று
சொல்கிறார். So in the same chapter where he said don't judge.
அவர் நியாயந்தீர்க்க வேண்டாம் என்று சொன்ன அதே அதிகாரத்திலே
he goes on to explain that doesn't mean you should not discern.
அதனுடைய பொருள் நீங்கள் பகுத்தறிய கூடாது என்ற அர்த்தம் அல்ல என்று சொல்கிறார்.
But don't accuse people.
ஆனால் மக்களை குற்றம் சாட்ட
வேண்டாம். Don't condemn them.
அவர்களை குற்றவாளிகளாக சேர்த்து
வேண்டாம். See, a little child does not do that.
ஒரு சிறு குழந்தை அதை செய்வதில்லை.
So this is very important for us to learn the distinction between discerning and judging.
அவை பகுத்தறிவதற்கும் நியாயந்தீர்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும்.
Some people don't judge and don't discern.
சில மக்கள் நியாயந்தீர்ப்பதும் இல்லை பகுத்தறிவதும்
இல்லை. They are foolish.
அவர்கள் புத்திநராய் இருக்கிறார்கள்.
Some people just keep on judging.
சிலர் எப்பொழுது பார்த்தாலும் நியாயந்தீர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
It is also wrong.
அதுவும் தவறுதான்.
If you are wise you will distinguish between judging and discerning.
நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் பகுத்தறிவதற்கும் நியாயந்தீர்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை
அறிந்து கொள்வீர்கள். One is of the devil and the other is of the Holy Spirit.
ஒன்று பிசாசுனால் வந்தது இன்னொரு பரிசுத்த ஆவியானவர்.
The devil judges and accuses.
பிசாசு நம்மை நியாயந்தீர்க்கிறான் குற்றம் சாட்டுகிறான்.
We say no there is only one judge that is God.
இல்லை ஒரே ஒரு நியாயாதிபதி உண்டு அவர் தேவன்.
I cannot pass a judgment.
நான் எந்த யாருக்கும் நியாய தீர்ப்பு சொல்ல முடியாது.
There is only one accuser that is the devil.
குற்றம் சாட்டும் ஒரே ஒருவன் தான் அது பிசாசு.
I will not join him.
அவனையும் நான் சேர்ந்து கொள்ள மாட்டேன்.
Judging and accusing I'll never do.
அவன் நியாயந்தீர்ப்பதோ குற்றம் சாட்டுவதோ நான் செய்ய மாட்டேன்.
Discerning.
ஆனால் பகுத்தறிவது
Jesus discerned
மக்களை பகுத்தறிந்தார்.
He said in John 8:15 I judge nobody.
நான் யாரையும் நியாயந்தீர்ப்பதில்லை என்று யோவான் 8:15 சொல்கிறார்.
But in the last verses of John 2 it says Jesus knew everybody's heart.
ஆனால் எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருந்தார் என்று யோவான்
8:15 சொல்கிறார். He would not commit himself to everybody.
ஆகவே எல்லாரிடத்திலும் தம்மை ஒப்புக்கொடுக்கவில்லை.
Then number 6.
ஆறாவது காரியம்.
A little child has got no earthly ambitions or desire for any honor.
ஒரு சிறு குழந்தைக்கு இந்த பூமிக்குரிய அபிலாஷைகளையோ அல்லது கனத்தின் மேலே ஆசையோ இல்லை.
you going to look into the mind of a little 3 month old child?
சிறிய 3 மாத குழந்தையுடைய மனதை நீங்க நோக்கி பாருங்க.
It's so happy to look at its mother or father.
அம்மா அப்பாவையோ அம்மாவையோ பார்ப்பதற்கு சந்தோஷமா இருக்கிறது.
That's what delights it. It smiles at the father and mother.
அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து புன்முறுவல் செய்கிறது, சிரிக்கிறது, மகிழ்கிறது.
Doesn't have great ambitions to be somebody great in the world.
உலகத்தில் பெரிய ஆளாக வேண்டும் என்கிற அபிலாஷை எல்லாம் இல்லை.
Have you progressed in this area?
இந்த பகுதியில் முன்னேறி
இருக்கீங்களா? Where your delight is to please your father and look into his face and get his smile.
உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் உங்களுடைய தாப்புடைய முகத்தை பார்த்து அவரை பார்த்து புன்முறுவல் செய்வது.
Or are you like the people in the world seeking to get on and become somebody big in the world?
அலந்த உலகத்தில் இருக்கிறதை போல நீங்கள் இந்த உலகத்தில் நான் பெரிய ஆளாக வேண்டும் என்ற போட்டி இருக்கிறதா?
God will give you all the honor he thinks you need.
உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லா கணத்தையும் அவர் கொடுப்பார்.
I'm not saying it is wrong to get promotion in your job.
உங்களை வேலையிலே வேலை உயர்வு பெறுவது தவறு என்று சொல்லவில்லை.
I'm not saying you should not get a better degree or even a higher position.
மேலான ஸ்தானத்தையோ மேலான பட்டத்தையோ பெற்றுக்கொள்வது தவறு என்று சொல்லவில்லை.
I only say is don't make that your ambition.
ஆனால் அதுவே உங்களுடைய லக்காய் நீங்கள் மாற்றிக்கொள்ள
வேண்டும். Your ambition must be to glorify God.
உங்களுடைய லக்கு தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும்.
While doing that you do so many other while seeking that you do many other things.
அதை செய்வதற்கு நீங்கள் பல காரியங்களை
The whole purpose of education in India is just to be able to get a job to earn our living.
இந்திய தேசத்திலே படிப்புடைய முக்கியமான நோக்கமே படிப்பதற்கென்று ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதால்.
And because there are so many unemployed graduates, we probably need to get some postgraduate degree to get a good job.
ஏற்கனவே வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறபடினாலே இப்பொழுது முதுகலை பட்டத்தை நீங்கள் பெற வேண்டும், அப்பொழுது வேலை கிடைக்கும்.
Because our population is increasing so fast and there are so many hundreds of thousands of graduates.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் இருக்கிறார்கள், நம்முடைய ஜனத்தொகை பெருகிக்கொண்டே போகிறது.
So we want our children to get some good degree so that they will not become beggars in society.
நம்முடைய பிள்ளைகள் சமூகத்திலே பிச்சைக்காரர்களைப் போல மாறிவிடக் கூடாது என்பதனாலே நல்ல பட்டம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம்.
Our aim is not to be big in the world.
ஆனால் நம்முடைய நோக்கம் உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டும்
என்ற இல்லை. Our aim is to earn our living.
நம்முடைய நோக்கமே எப்படியாவது நாம் வயிற்றுப் பிழைப்பை சம்பாதிக்க வேண்டும்.
Care of our family.
நம் குடும்பத்தை பராமரிக்க.
But our ambition is to glorify God.
ஆனால் நம்முடைய அபிலாஷையோ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது.
So we read in 2 Corinthians in chapter 5.
2 கொரிந்தியர் 5 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
2 Corinthians chapter 5.
2 கொரிந்தியர் 5 ஆம் அதிகாரம்.
He speaks here about the day when we will have to stand at the judgment seat of Christ.
கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய நாளை குறித்து அவர் பேசுகிறார்.
In 2 Corinthians in chapter 5 we shall all stand at the judgment seat of Christ.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
At the judgment seat of Christ,
கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக,
what is going to matter in that day?
அந்த நாளிலே எந்த காரியம் முக்கியமாக அது அங்கே முக்கியமாக இருக்கு?
Not how much money you made,
எவ்வளவு பணத்தை
சம்பாதித்தீர்கள் என்பதுதான். You became in the world,
இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாய் மாறினீர்கள் என்பதுதான்.
See, it says in verse
9,
our ambition is to please God in all things.
எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சை.
In NASB it uses the word ambition.
NASB என்கிற மொழிபெயர்ப்பிலே அபிலாஷை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது.
So is it good to have ambition?
அவை அபிலாஷை கொண்டிருப்பது நல்லதா?
Yes. If it is the right ambition.
அது சரியான அபிலாஷையா இருந்தால்.
That is to please God.
அது தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை.
I may study on earth and get a PhD also.
இந்த பூமியிலே நான் படித்து PhD பட்டம் பெறலாம்.
That's depending on the opportunities and intelligence you have.
அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து இருக்கு.
But our ambition must always be to please God.
ஆனால் நம்முடைய லக்கு எப்பொழுதுமே தேவனையே பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்க வேண்டும்.
The other things are all secondary.
மற்ற காரணங்கள் எல்லாம் இரண்டாவது தான்.
And if in my pursuit of a degree I have to displease God, then I will stop pursuing after that.
அப்படி நான் பட்டம் பெறக்கூடிய அந்த வழியிலே போகும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் தேவனை பிரியப்படுத்தாமல் தான் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் அதை நிறுத்தி விடுகிறேன்.
There is nothing wrong in prospering in some business you are doing, for example.
உதாரணமாக நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீர்கள்.
But in the pursuit of that business, if you are to do things that displease God, then I don't want to do that business.
நீங்கள் அந்த தொழிலை செய்கிற அந்த நேரத்திலே நீங்கள் தேவனை கோபப்படுத்தி அல்லது பிரியமில்லாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை
செய்யக்கூடாது. So a little child doesn't have all these earthly ambitions.
அது சிறு குழந்தைக்கு இந்த பூமிக்குரிய அபிலாஷைகள் இல்லை.
That's another area where we can be like a child.
இங்கே நாம் குழந்தையைப் போல இருப்பதற்கு இன்னொரு பகுதி இது.
I want to humble myself.
என்னை நான் தாழ்த்த விரும்புகிறேன்.
And say, Father, just like a child looks into its daddy's face and smiles and is happy.
எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவுடைய முகத்தை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறதோ.
I also want to just look into your face and be happy that you are happy with me.
ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறேன், நீரிலே சந்தோஷமாக இருக்கிறேன் என்பது நிமித்தமாய்.
A child is not thinking of what all I have achieved in my life so far.
என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் என்ன காரியங்களெல்லாம் சாதித்தேன் என்பதை நினைத்து பார்ப்பதில்லை.
Nothing like that in a child.
ஒரு குழந்தை இடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை.
You know, have you grown in this area?
இந்த பகுதியில் வளர்ந்திருக்கிறீர்களா?
That you are not always thinking about all you have achieved in your life so far.
என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் என்ன காரியங்கள் எல்லாம் சாதித்தேன் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
That is not like a little child.
அது குழந்தையைப் போல காரியம்
இல்லை. A humble person is not thinking always of what all he has achieved in his life so far.
தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை என்ன காரியங்கள் எல்லாம் சாதித்தேன் என்பதை ஒரு தாழ்மையான மனிதன் எண்ணி பார்ப்பதில்லை.
I have done this for God, I have done that for God.
இதை நான் தேவனுக்காக செய்திருக்கிறேன், அதை நான் தேவனுக்காக செய்திருக்கிறேன்.
There is no such thing a child is boasting about.
இப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு குழந்தை மேன்மை பாராட்டாது.
So in this area, can you say your progress that you are not now thinking about all your achievements?
ஆகவே இந்த பகுதியிலே நான் என்னுடைய சாதனை எல்லாம் எண்ணி பார்ப்பதில்லை என்ற பகுதியிலே முன்னேறி இருக்கிறீர்களா?
Then one last thing.
கடைசி காரியம்.
Number 7.
ஏழாவது காரியம்.
A child is completely free from all anxiety.
ஒரு குழந்தை எல்லா விதமான கவலைகளிலிருந்து விடுதலையாக இருக்கும்.
That is another great result of humility.
தாழ்மையினுடைய இன்னொரு பெரிய விளைவு இது.
When we are dependent on God.
நாம் தேவனையே சார்ந்திருக்கும் பொழுது.
See, for example, supposing in a poor family the landlord is evicting that family out of the house.
ஒரு ஏழை குடும்பம் ஒரு வீட்டிலே வாடகைக்கு இருக்கிறார்கள். அந்த வீட்டு சொந்தக்காரர் இவர்களை காலி பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்.
They got a court order to turn them out of the house tomorrow morning.
நாளை காலையிலே இவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விடலாம் என்று வழக்கு மன்றத்திலிருந்து ஒரு ஆர்டர் வாங்கி விட்டார்கள்.
They have no money, they don't know where to go.
அவர்களுக்கு பணம் இல்லை, அடுத்து எங்கே வீட்டுக்கு போவது தெரியவில்லை.
All that stuff will be put out on the streets by the police tomorrow.
நாளை காலையிலே பாத்திர பண்டங்கள் எல்லாம் சாலையிலே எடுத்து வைக்கப்படும்.
And the father and mother are worried, what will we do tomorrow? We don't have money, we don't have another house.
சகோதரனும் தாயும் கவலைப்படுகிறார், நாளைக்கு நமக்கு வேறு வீடும் இல்லை, பணமும் இல்லை.
But you go to that bedroom and you find that little child there fast asleep, say a 3-year-old child even fast asleep.
அங்கே அந்த படுக்கறைக்குள் சென்று பாருங்கள், 3 வயது குழந்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது.
He is not bothered.
இந்த கவலை.
You wake up that child.
அந்த குழந்தை எழுப்புகிறீர்கள்.
Hey, don't you know that you are going to be thrown out of the house tomorrow morning?
நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது.
How can you sleep?
எப்படி தூங்க முடியும்?
He'll say.
அந்த குழந்தை சொல்லும்.
Don't disturb me.
என்னை தொந்தரவு செய்யாதீர்கள்.
Please let me sleep.
நான் தூங்கட்டும்.
Go and tell my father all that.
அப்பாவிடத்தில் போய் எல்லாம் சொல்லுங்கள்.
Absolutely no anxiety, even though it's going to be thrown out of the house tomorrow.
நாளை தினத்தில் வீட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று அறிந்திருந்தும் எந்த ஒரு கவலையும் இல்லை.
That is to be like a child.
அதான் ஒரு குழந்தையைப் போல இருப்பது.
It says about Peter.
பேதுரை பற்றி பார்க்கிறோம்.
In Acts chapter 12.
அப்போஸ்தலர் 12 அதிகாரம்.
That he was going to have his head cut off the next morning.
அடுத்த நாள் காலையிலே அவருடைய தலை துண்டிக்கப்பட போகிறது.
And what was he doing?
அவர் என்ன செய்கிறார்?
Supposing you knew that your house is your head is going to be cut off tomorrow morning.
நாளை காலையிலே உங்களுடைய தலை துண்டிக்கப்பட போகிறது என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள்
என்றால் What would you do?
நீங்கள் என்ன செய்வீர்கள்?
See Acts chapter 12.
அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை பாருங்கள்.
In verse 8.
8 வசனம்.
The night before verse 6 sorry, the night before he was to be executed, he was fast asleep.
அந்த மரணத்திற்கென்று குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு நன்றாக நித்திரை செய்து கொண்டிருந்தார்.
He was fast asleep.
அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார்.
Like that little child.
அந்த சிறு குழந்தையைப் போல.
My father will take care of it all.
என்னுடைய தகப்பன் இதெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
It's wonderful to be like that.
இது போல இருப்பது எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை.
He has said that he numbers the hairs on our head.
நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணி இருக்கிறார்.
We are of more value than many sparrows.
அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள்.
In Zechariah 2 it says, if anybody touches you, he is touching the apple of God's eye.
உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சகரியாவில் வாசிக்கிறோம்.
Zechariah 2 verse 5 and verse 8.
சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரம் 5-8 வசனங்கள்.
I will be a wall of fire round about you.
உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நான் இருப்பேன்.
If anybody touches you, he is touching the apple of my eye.
உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்.
A child is completely free from anxiety.
ஒரு குழந்தை கவலையிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக இருக்கிறது.
Have you grown in this area in 2010?
2010 ஆண்டிலே இவ்விதமான பகுதிகளிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா?
In all these areas that I mentioned.
நான் இப்பொழுது சொன்ன எல்லா பகுதிகளிலேயும்.
You know the secret?
ரகசியம் என்ன தெரியுமா?
You have to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
The Spirit of God will make us like Jesus.
தேவனுடைய ஆவியானவர் நம்மை இயேசுவைப் போல மாற்றுவார்.
You cannot accomplish all this yourself.
நீங்களாகவே இவைகளை எல்லாம் சாதிக்க முடியாது.
You cannot make yourself like a little child.
நீங்களே உங்களை சிறு குழந்தையைப் போல மாற்றிக்கொள்ள முடியாது.
Can you think back to those days when you were just 3 months old?
நீங்கள் 3 மாதமா இருந்த பொழுது உங்களுக்கு நினைவு வருகிறது இருக்கிறதா?
You can see that in a little 3-month-old child. You say, I was like that once upon a time.
ஒரு 3 மாத குழந்தையை பார்க்கும்போது நீங்கள் சொல்லலாம், நானும் ஒரு காலத்தில் இது போல இருந்தேன்.
What a blessed life.
என்ன ஆசீர்வாதமான வாழ்க்கை.
The message of the gospel is this.
சுவிசேஷத்தின் செய்தி இதுதான்.
You can be like that child once more.
நீங்கள் இன்னுமாய் ஒருமுறை அந்த குழந்தையைப் போல மாற முடியும்.
You can be free from anxiety.
நீங்கள் கவலையிலிருந்து விடுதலையாக முடியும்.
Free from tension.
நீங்கள் அழுத்தங்களிலிருந்து விடுதலையாக
முடியும். Free from this fighting spirit.
சண்டை போடுகிற ஆவியிலிருந்து விடுதலையாக முடியும்.
Free from the evil in the world.
உலகத்தினுடைய தீமையிலிருந்து விடுதலையாக முடியும்.
Free from judging others and accusing others.
மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதிலிருந்தும் குற்றம் சாட்டுவதிலிருந்தும் விடுதலையாக முடியும்.
Free from anger and getting offended.
கோபத்திலிருந்து மனத்தாங்கல் அடைவதிலிருந்து விடுதலையாக முடியும்.
Free from pride.
பெருமையிலிருந்து விடுதலையாக முடியும்.
Ask God to fill you with the Holy Spirit.
ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் என்று
கேளுங்கள். Lord fill me with your holy spirit.
ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவியானவரே என்னை
நிரப்பும். Strengthen me.
என்னை பலப்படுத்தும்.
Give me power in my life.
என்னுடைய வாழ்க்கையில வல்லமை தாரும்.
Be like a little child.
சிறு குழந்தையைப் போல மாறுங்கள்.
A little more this year.
இந்த ஆண்டு சற்று கொஞ்சம்.
I may not be perfect yet.
இன்னுமாய் பூர்ணமாக இருக்கலாம்.
Perfectly like a child it'll be when the day when Jesus comes back.
இயேசு வரும்பொழுது மட்டுமே நாம் பூர்ண குழந்தையைப் போல மாறுவோம்.
I want to get a little promotion this year.
அல்லது இந்த ஆண்டு சற்று தேர்ச்சி
அடைய வேண்டும். To be a little more like a little child.
இன்னும் சிறு குழந்தையைப் போல சற்று அதிகமாய் மாற வேண்டும்.
God bless you.
தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.
I believe God will help those who are sincere.
உண்மையாய் அவரை நேர்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போமா?
Bow your head.
உங்கள் தலையில் வணங்குங்கள்.
Pray a simple prayer.
ஒரு எளிய ஜெபத்தை செய்யுங்கள்.
Lord,
ஆண்டவரே,
I want to be more like a little child this year.
இந்த ஆண்டு குழந்தையை போல இன்னும் சற்று அதிகமாய் மாற வேண்டுமே.
So that I can please you.
அப்பொழுது நம்மை பிரியப்படுத்த முடியும்.
Give me revelation on your word.
உம்முடைய வார்த்தையிலே எனக்கு வெளிப்பாட்டை தாரும்.
Help me to humble myself.
என்னை நான் தாழ்த்த உதவி செய்யும்.
Thank you for hearing me.
எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Amen.
ஆமென்.